நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி
செலுத்துகிறோம்.
உங்கள் பிள்ளைகளாய் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரச்சனத்திற்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அசைவாட்டலுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வழிதறுதலுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா கணமும் எல்லா மகிமையும் உங்களுடைய நாமத்திற்கு ஒன்றையே உருவாவதாக, உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். ஒரு சில வார்த்தைகளை நான் நினைப்பூட்டி அந்த செய்திக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? காரணே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய்.
ஓகே, இந்த நாள் செய்திக்கு ஒரு தலையங்கம் இருக்கும் என்று சொல்லினால், இயேசுவை கவனித்து பாருங்கள். அதை விட அந்த செய்திக்கு இன்னும் ஒரு தலையங்கம் கொடுக்க முடியும் என்று சொல்லினால், இயேசுவையே கவனித்து பாருங்கள். அந்த முதல் தலையங்கத்தை விட இரண்டாவது தலையங்கம் எனக்கு பிடித்துக் கொண்டது இல்லையா? இயேசுவை கவனித்து பாருங்கள், அதை விட இயேசுவையே கவனித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாத படிக்கு, நீங்கள் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாத படிக்கு, நீங்கள் நானும் குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை என்ன செய்யக்கூடாதாம்? குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நியாயம் விசாரிப்பது அது தேவனுடையது, நீதி செய்வது அது தேவனுடையது, நியாயம் செய்வது அது தேவனுடையது. ஆகையினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருப்போமாக. பின்னுக்கு நீங்க பாத்தீங்க, அடுத்த வசனம் வாசிங்க. ஏனெனில் வாசிங்க, 7வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில்
நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
ஏனெனில் நீங்க மற்றவர்களுக்கு தீர்க்கிற அதன் அடிப்படையிலேயே தேவன் உங்களை தீர்ப்பார். அதனால நீங்க என்ன செய்யுங்க? தைரியம் கொண்டு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்க்காதீங்க. ஐயா, கிறிஸ்தவர்கிட்ட இருக்க வேண்டியது ஒரு ரெண்டு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அன்பு, மற்றது மன்னிப்பு. அன்பு, மற்றது மன்னிப்பு. நியாயம் தீர்க்கவும் நியாயம் செய்வமும் எங்களுடைய கரத்தில் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இது தெரியாமல் நாம் திண்டாடுகிறோம் சொல்லி நான் நம்புகிறேன். வசனம் தெரிந்தால் நியாயம் தீர்க்க முடியும் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. வசனத்தை நாம் வாசிக்கிறபடியினாலே நாம் எப்படியும் பேசிக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்க கூடாது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே தேவன் உங்களை தீர்ப்பார். தேவன் என்னை தீர்ப்பார். தேவன் விசாரிப்பார். தெரியுமா, தேவன் எழுந்தருளுவார், தேவன் இறங்கி வருவார். முடியுமான அளவுக்கு தான் தேவனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பாருங்க, மற்றபடி சீக்கிரத்திலே வந்து விடுவார், சீக்கிரத்திலே இறங்கி வந்து விடுவார். நியாயம் விசாரிப்பதற்கு இல்லையா? நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே, மற்றவர்களுக்கு நீங்க அளக்கிற அளவின்படியே தேவன் உங்களுக்கும் எனக்கும் அளப்பாரே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் மறந்து விடுகிறது அதிகம். பாருங்க, இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உள்ள எங்களுடைய சிந்தனையில் இருப்பதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களுடைய பலைகளை நாம் எழுதி கொள்வதில்லை. இதுதான் நமக்கு தேவையானது, இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது இல்லையா? தொடர்ந்து வாசிங்க மூன்றாவது அதிகாரம்.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
தாவீது ராஜா ஒரு இடத்துல சொல்ற என்ன தெரியுமா, உமக்கு ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னுடைய வாழ்வில் இருக்கான்னு சொல்லி என்னை நீ ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. இங்க என்ன சொல்லுகிறது, முதல்ல என்னுடைய வாழ்க்கையை நான் சரிப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். சபைக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை நிறுத்துவது பெரிய காரியம் கிடையாது, உன்னுடைய போதகருக்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி நிறுத்துவது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் 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 நியாயம் விசாரிக்கிற என் ஆண்டவர், நீ அளக்கிற அளவின்படியே, நீ தீர்க்கிற தீர்ப்பின்படியே உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாது. ஐயா போதகர் உன்னை நியாயம் விசாரிக்க முடியாது, ஊழியக்காரன் உனக்கு நியாயம் விசாரிக்க முடியாது, ஆனால் ஒருவர் வருகிறார். ஐயா இன்னைக்கு விசுவாசிகளாகி நாம் என்ன தெரியுமா, தைரியமாக இந்த காரியத்திலே கை வைக்கிறோம், தைரியமாக நாம் விதைக்கிறோம், தைரியமாய் நீங்கள் அறுப்பீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். தைரியமாய் நீங்கள் அறுப்பீர்கள், அந்த நாள் வரும். திருப்பி அந்த மூன்றாவது வசனத்தை வாசிங்கள்.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறவைகளை மறந்து, நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறவைகளை மறந்து, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிறவைகளை மறந்து தைரியமாய் 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 தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் தைரியமாய் நாம் நியாயம் விசாரிக்கிறது என்ன, நாம் விசாரிக்கிறது என்ன? வேதம் சொல்லுகிறது, என்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்வேனே ஆனால் என்னை நானே வஞ்சிக்கிறவனாயிருப்பேன், என்னை நானே வஞ்சிக்கிறவனாயிருப்பேன். ஐயா அப்படி என்று சொன்னார். உங்களுக்கு தெரியுமா வேதத்திலே ஆலோசனை கொடுப்பதற்கு ஏராளமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு மனிதனை கூப்பிட்டு நீ ஆலோசனை கொடுக்கலாம், ஒரு மனுஷனோடு அவனுடைய வாழ்க்கைக்கு உதவியாக ஒரு காரியத்தை நீ செய்யலாம். ஆனால் ஒரு மனிதனை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கும் உனக்கும் வேதத்தில் எங்கேயும் இடம் கொடுக்கப்படவில்லை. அதை மீறி நீ செய்வாயே ஆனால் நீ விதைக்கிறதை அறுக்கிற ஒரு நாள் வருகிறது, அது கன நாள் செல்லாது, அது சீக்கிரமாய் வருகிறது. சில காரியங்கள் இங்கேயே அறுபட்டு போயிரும் பாருங்க, இங்கேயே அறுபட்டு போயிரும் பாருங்க. அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. இதோ
உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வதப்படி.
நாம் எல்லாரும் செய்கிற பெரிய ஊழியம் இதுதான். இன்றைக்கு என்ன, மற்றவருடைய கண்களில் கை வைப்பது. நிறுத்தையா நிறுத்து, முதல்ல என்னை ஆராய்ந்து பார். நான் இது இது முன்னுரை வார்த்தைகளாக சில வார்த்தைகளை நான் இந்த வார்த்தைகளை வச்சு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இந்த வார்த்தைகளை குறித்து நான் பேசியிருக்கிறேன். என்னாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் மறந்து போய்விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான காரியங்கள். என்ன என்ன சொல்லுகிறது, இப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் உத்திரத்தை வச்சு என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட துடிப்பது என்ன என்ன? எல்லாருக்கும் இது தெரிந்த ஊழியம் தெரியுமா, மற்றவருடைய வாழ்க்கையிலே மற்றவருடைய காரியத்திலே மற்றவருடைய கண்களிலே மற்றவருடைய காரியத்திலே விசாரிப்பது, நியாயம் தீர்ப்பது, நியாயம் சொல்வது, எல்லாருக்கும் இது தெரிந்தது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, உன் வாழ்க்கையிலே இருக்கிறவைகளை சரிப்படுத்துவது யா? மாயக்காரரே முன்பு உன் கண்களில் இருக்கிறவைகளை எடுத்துவிட்டு, மாயக்காரரே பரிசேயர் சரிசேயர் பார்த்து ஆண்டவர் சொன்னார், மாயக்காரரே யோவான் சொன்னான், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். இப்படி செய்கிறவர்கள் மாயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மடுகிற ஒரு ஜனக்கூட்டத்திலே அடக்கப்படுவார்களே. இப்படி இந்த வார்த்தைகள் எல்லாரும் அண்ட்லைன் பண்ணாக்கள் யாராவது இருக்கிறீங்களா? இந்த வசனங்களை நீங்க கோடு கீறி அதை மக்கியரின் பண்ணி இது ஒரு முக்கியமான வார்த்தை, எனக்கு இது தேவை என்று சொல்லி அதை கீறி வச்சிருக்கிறீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே போட்டால் முழு புத்தகமே கீறித்தான் இருக்கிறது இல்லையா? ஆனால் இந்த பக்கங்கள் எப்படி இருக்கிறது? தைரியம் கொள்ளாதிருங்கள், தைரியம் கொண்டு நியாயம் விசாரிக்காதிருங்கள். தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் கணநாளுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். உன் போதகர் பார்த்துட்டு இருக்க வேண்டியது அவருடைய அவசியமாக இருக்கிறது. உன் ஊழியக்காரர்களும் அதை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டு கண்ணாளுக்கு இருக்க மாட்டார். தாவீது ராஜா ஜெபம் பண்ணுமா? எழுந்தரும் ஆண்டவரே, நியாயம் விசாரியும் ஆண்டவரே, எழுந்தரும் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ராஜா புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஐந்து மத்தேயு 5:44 இருந்து வாசிங்கள்.
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள்.
இப்படி செய்வதனாலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு நீங்க யாரு?
தேவனுடைய
பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இவைகளை செய்யாத நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, இவைகளை செய்யாத நீ கிறிஸ்தவன் அல்ல. இன்னைக்கு பைபிள் தூக்கின எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். நிறுத்து. சத்துருக்களை சிநேகி, இது கடினமான காரியம். உன்னுடைய எதிராளிகளை சிநேகி, உனக்கு எதிராக இருக்கிறவர்களை, உனக்கு எதிராக பேசுகிறவர்களை சிநேகி. இது முடியாத காரியம் ஆண்டவரே. உன்னால் முடியாது, தேவனால் முடியும். உன்னால் முடியாது, தேவனால் முடியும். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 44 இருந்து
நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. இந்த பாருங்க, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்யாதது ஒன்றை பேசல, பேசாதத பேசினது எல்லாவற்றையும் அவர் செய்யாமலும் விடல. அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், நீ இயேசுவை கவனி, இயேசு பக்கமாய் திருப்பிக்கொள். இன்றைக்கு நாம் எல்லாரும் என்ன செய்கிறோம்? ஆக்கள் பக்கமாக திருப்பிக் கொள்ளுகிறோம், அவர் பக்கமாக திருப்பிக் கொள்ளுகிறோம். அவர் எப்படி இருக்கிறார், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள், கிறிஸ்துவை கவனித்து கிறிஸ்துவன்னுமாக வாழ்வதற்கு துடிக்கிற காலம் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே போயிட்டு பாருங்க. உன்னுடைய வாழ்க்கை எப்படி கற்பித்து தந்தாரோ அதன்படி வாழு. உன் சத்துருக்களை சிநேகி. உங்களுக்கு யாருக்காவது சபைகளில் சத்துருக்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா? பார்வையே பயமா இருக்கு. அப்படி இருந்தா பரவாயில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? சிநேகி, அவர்களை சிநேகி. பின்னுக்கு வார, இயேசுவை கவனித்து பாருங்க என்ற தலைப்பில் சில சம்பவங்கள் இருக்குது. அருமையான சம்பவங்கள் பாருங்க, அருமையான சம்பவங்கள். அடுத்த வாசிங்க தொடர்ந்து.
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்,
சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே மனுஷன் திணறாங்க. சபிக்கிறவனை எப்படி நேசிக்கிறது? உங்களுக்கு என்ன ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, ஒருவரை குறித்து நல்லவைகளை பேசாத ஒரு மனிதன் கிறிஸ்தவனே கிடையாது. சபையா உங்களுக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்க சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனை குறித்து நீ கூடாம பேசினா, ஐயா பைபிள வை, நீ நல்ல மனுஷன் கிடையாது, அதற்கு வேதத்துல எங்கேயும் எலவும் கிடையாது. உன் சபையில இருக்கிற ஒரு மனுஷன் மனுஷனை குறித்து நீ நல்லது பேசத்தான், நன்மையானதை செய்யத்தான், நல்லதை கற்பிக்கத்தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். வேறு எதுக்கும் கிடையாது. ஆகையினாலே விசுவாசிகளே சொல்றதை கேளுங்க, இப்படி ஒரு மனுஷன் உனக்கு சொல்லுவான்னு சொல்லி சொன்னா அவன் போலி கிறிஸ்தவன், அவன் போலி கிறிஸ்தவன். அவனுக்கு கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தம் இல்ல. கிறிஸ்து என்ன சொன்னா? கிறிஸ்துவை கவனி. இன்னைக்கு ஆக்கள் சொல்றதை வச்சு அரையறையண்டு அரைச்சி பேசி கிறிஸ்தவ வாழ்க்கையை கெடுத்து, கிறிஸ்தவத்தை கெடுத்து, வேதத்தை கெடுத்து, ஏயா இந்த அநியாயம். கிறிஸ்து உனக்கு என்ன சொல்லி இருக்கிறார்? இந்த பிரசங்கம் கடுமையானது, இந்த பிரசங்கம் கஷ்டமானது. பாருங்க, இத்தனை வருஷமா இந்த யோசிப்பு ஐயாவில அன்பு கூறத்துக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும் இல்லையா? பக்கத்திலேயே வச்சுக்கொண்டு அந்த மனுஷனை நடத்தி கொண்டு இந்த மனுஷனுக்கு அன்பு கூறணும்னு, இத மாதிரி ஒரு சோதனை எனக்கு கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது? சபிக்கிறவர்களை அன்பு கூறுங்க, ஆசீர்வதிங்க. நாம் என்ன செய்யறோம்? சின்ன வார்த்தை தவறலையே பெரிய விளையாட்டுகள் இல்லையா? ஒரு மனுஷன் பேசுகிற விதத்திலையும் ஒரு மனுஷன் நடக்கிற விதத்திலையும் வைத்து அவன் கிறிஸ்தவனா இல்லையான்னு சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதம் அதற்கு அலர்ட் பண்ண. அவங்க செய்யறிய அடிப்படை நல்ல கனி, என்ன நல்ல மரம் என்ன செய்யுமா? நல்ல கனிகளை கொடுக்குமா? சிலது மச்ச பச்சை பசலி மாதிரி இருந்து கொண்டு ஒரே கசப்பான கனி தான் இல்லையா? என்னதான் செய்தாலும் அந்த மரம் அசைதே இல்லை. பாருங்க, எப்படித்தான் வட்டி போட்டாலும் அது அதைத்தான் கொடுப்பேன், அதைத்தான் கொடுப்பேன், அதைத்தான் கொடுப்பேன் சொல்லிச்சுன்னா ஆண்டவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். வந்து ஒரே ஒரு காரியம் என்ன, வெட்டு, அக்னியில போடு, நல்லா எரியட்டுக்கு. ஆகையினாலே கடைசி வசனத்தை வாசி, 44 வாசிங்கள்.
நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
நன்மை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. யாருக்கு? பகைக்கிறவர்களுக்கும் அநியாயம் செய்யறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க. இதுதான் வேத வசனம். அவங்க அப்படி செய்தாங்க, இவங்க இப்படி செய்தாங்க, இது அப்படி செய்தாங்க, நாங்க செய்ய மாட்டோம், நாங்க பேச மாட்டோம், நாங்க போக மாட்டோம். நீ கிறிஸ்தவன் கிடையாது. அவன் பிழை செய்தாலும் நீ நன்மை செய்வதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்காய். மாறாக செய்தா நீ கிறிஸ்தவன் கிடையாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 44 இருந்து.
நான் உங்களுக்கு
சொல்லுகிறேன்,
உங்கள் சத்துருக்களை
சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை
ஆசீர்வதியுங்கள்,
உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்.
உங்களை பகைக்கிறவர்களுக்கு உங்களை வேணா, உங்களை வேணான்னு சொல்றவனுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடு. உன்னை வேணா, உன்னோட எனக்கு பேச விருப்பம் இல்லை என்று சொல்றவனு கூப்பிடு. நல்லாய் சம்பாஷி, நல்லாய் பேசு. ஏன் தெரியுமா? நன்மை செய்து தீமை அனுபவி. வாசிக்குதான் எல்லாருக்கும் தெரியும், செயல்பட ஒருத்தருக்கும் தெரியாது. வாசிக்க எல்லாருக்கும் தெரியும், நன்மை செய்து தீமை அனுபவி. வேதம் சொல்லி இருக்குது நன்மை செய்து. அதுவும் சில பேர் நமக்கு ஊரிய மாதிரி அதை வளைச்சு கொள்றது. நமக்கு ஏற்ற நன்மைக்கும் நமக்கு ஏற்ற தீமைக்கும் அந்த வசனம் கொடுக்கப்பட இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் கொடுக்கப்பட்டது அந்த வசனம். ஏன் நாம் எல்லாம் மௌனமா இருந்து பேசாம போகிறோம், பேசாம வருகிறோம்? ஏன் உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான் எங்களுக்கும் ஒரு வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேற மாதிரியா கொடுக்கப்பட்டது இல்லையே, எங்களுக்கும் வாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையே. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க.
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
உங்களை நிந்தித்து பேசுகிறவங்க இருந்தா அவங்களுக்கு அவண்டி தேவனிடத்துல வேண்டுதல் செய்யுங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. வேற என்ன சொல்லுகிறது? உங்களை எதிர்த்து பேசுறவங்க, உங்களை கூடாம பேசுறவங்க, உங்களுக்கு தகாத விதத்துல பேசுறவங்க, உங்க பிள்ளைகளை குறிச்சு பேசுறவங்க, யாராக இருந்தாலும் சரி, என்ன செய்ய சொல்லப்படுகிறது? திருப்பி வாசிங்க, கொஞ்சம் பேருக்கு விளங்கல. நீங்க வாசிங்க.
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்.
ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சொன்னா ஆண்டவரே இவங்க இப்படி பேசுறாங்கப்பா, ஆனா அவங்களை நான் வீட்டுக்கு நாளைக்கு அழைப்பேன், அவங்களோட நான் சந்தோஷமா இருக்குன்னு, அவங்களோட நான் பேசணும் சொல்றவன் கிறிஸ்தவ. சரியா இல்லன்னு சொன்னா அவன் நிந்திச்சுட்டான்னு சொல்லி ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள். தெரியுமா? நிந்தித்தார்கள் சொல்லி வேதத்தில் இருக்குது. அங்க இல்லாததொண்டு இங்க இல்லைங்க. நிந்தித்தார்கள் இயேசுவை. என்ன செய்தார் ஆண்டவர்? விசாரிச்சாரா? கூப்பிட்டு சரிபுல விசாரிச்சாரா? நீ சொன்னது சரி, நான் சொன்னது சரி, அவர் சொன்னது சரி, இவர் சொன்னது சரி, இது எல்லாம் தேவையில்லாதது. தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனுக்கு நேராக உன் கரத்தை விரித்து சொல்லி, என்ன ஆண்டவரே என்னை நிந்திக்கிறார்கள் ஆண்டவரே. இதான் தேவன். இயேசுவை கவனித்து பாருங்கப்பா, இயேசுவையே கவனித்து பாருங்க. சரியா? பக்கத்தில் இருக்கிற கல்லர்கள்லையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்கப்பட்டது. பக்கத்தில் ரெண்டு கல்லர்கள் இருந்தாங்க, அவங்களை சில பேர் பாக்குறாங்களோ எனக்கு தெரியல. ஒருத்தன் ஒரே பேசிக்கொண்டே இருந்தான் இயேசு, அண்ணா நீ தேவனா, யாரு எங்க, இதான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற வேலை. இயேசுவ பாருன்னுச்சுனா பக்கத்துல சீனியர் இருக்கிற காலனை பாத்துட்டு இருக்கிறது. அவன் என்ன நடந்துச்சு, ஏன் அரைஞ்சாங்க, என்னத்துக்கு அரைஞ்சாங்க, இயேசு அரைஞ்சது என்னத்துக்குன்னு சொல்லி அந்த பரம ரகசியத்தைய புரியாத நீ அந்த ரகசியத்தை எங்க புரிய போகிறா? கல்ல நிறைய போட்டா கல்லனையே பாத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர். அதான் அந்த சுபாவம் கொஞ்சம் வந்துட்டு பாருங்க, அந்த சுபாவம். ஆனா அந்த கல்லனை விட்டுட்டு அந்த மட்டக்கல்லன்ற சுபாவம் இருந்தாலும் பரவாயில்லை இல்லையா? அது கிடையாது. வாசிங்க தொடர்ந்து.
இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள்.
இவைகள் தான் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபிக்கிறது, நீ தேவனுடைய மனுஷன் என்பதை இவைகள் நிரூபிக்கிறது. இவைகள் நிரூபிக்கிறது, நீ ஒருவனை மன்னிச்சு ஒருவனை ஆசீர்வதித்து பரவாயில்லை தீங்குதானே ஏற்றுக்கொள்ளுகிறேன், தேவனுக்காய் கிறிஸ்துவுக்காய் ஆண்டவருக்காய் நான் சகிக்கிறேன், நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீ யார்? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன். கலாத்தியர் 6:7 வசனத்தை வாசிங்கள். 6:7 வசனம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க. கலாத்தியர் 6:7
மோசம் போகாதிருங்கள்,
மோசம் போகாதீங்க.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார்
ஒட்டார்,
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ மற்றவர்களை நிந்தித்தா உன்னை நிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் கட்டாயம், அதி கட்டாயமாக ஒருவனை வைத்திருப்பா. அப்படி நடக்கலன்னா வேதம் பொய்யாகிவிடும். நீ ஒரு மனிதனை குறித்து கூடாமல் பேசினால் உன்னை பேசுவதற்கு ஆண்டவர் 4 பேரை வைத்திருப்பா. நீ ஒரு மனிதனுக்கு நன்மை செய்தால் உனக்கு நன்மை செய்ய ஒரு மனிதனை தேவன் வைத்திருப்பா. இன்னைக்கு செய்யறது அநியாயம், விருப்பப்படுகிறது என்ன தெரியுமா? மற்றவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும், மற்றவர்கள் எங்களை ஆசீர்வதிக்கணும், மற்றவர்கள் எங்களை நல்லாகவே பேசணும், நல்லாகவே பேசணும். முறுக்க மரத்தில் ஏத்தனும் ஏறி முறிஞ்சு விழுவா. என்ன சொல்லுகிறேன், மற்றவர்களை குறித்து நல்லா பேசுங்க. அவன் கெட்டவனாய் இருந்தாலும் நல்லா பேசு, அதையாவது அவன் கேட்டு நல்லவனாவான் இல்லையா? நான் காலம் இருந்து யோசிச்சேன், வார்த்தை அப்படியே சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, என் நிமித்தமாக இருந்தாலும் சரி, உங்கள் நிமித்தமாக இருந்தாலும் சரி, ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்குவானா இருந்தா, திரும்ப சொல்றேன் கேளுங்க, என் நிமித்தமாக இருந்தாலும் சரி, உங்கள் நிமித்தமாக இருந்தாலும் சரி, ஒருவன் தேவனை விட்டு பின்வாங்குவானா இருந்தால் அதனுடைய ரத்தப்பழி தேவன் உன்னுடைய கரத்திலே கேட்பார். என் நிமித்தமாவது சரி, உங்கள் நிமித்தமாவது சரி, சபையில இருந்து ஒருவன் வெளியேறுவானா இருந்தால் தேவன் அதனுடைய ரத்தப்பழி உன் கையிலே கேட்பார். இதற்கு வேதத்திலே ஏராளமான சாட்சிகள் இருக்கு. உங்களுக்கு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் இவ்வளவு பேரையும் விட்டுட்டு ஓராட தேடி ஓடினார் தெரியுமா? பாத்திருக்கீங்களா? வாசிச்சிருக்கிறீங்களா? வாசிக்காதவர்களுக்கு சொன்னா புரியாது, பேசத்தான் அவங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒரு ஆட்டுக்காக வேண்டி ஆண்டவர் விட்டுட்டு போனார், அது போய் சிக்கி கொண்டு எங்க முள்ளுல அங்க இங்க உலாவி கொண்டு திரியுது. அதை போய் பிடிச்சிட்டு வர்றதுக்காக வேண்டி இங்க ஒரு கூட்டத்தை விட்டு அவர் போயிட்டார். ஏன்? ஆண்டவருக்கு ஒவ்வொரு ஆடும் முக்கியம். பாருங்க, என்னச்சுன்னா, ஏ சிலுவையில ரத்தம் சிந்து வைத்து நானும் அல்ல நீயும் அல்ல, நானும் நீ ரத்தம் சிந்தி ஒரு ஆட்டையும் நாங்கள் பாவத்திலிருந்து மீட்கல. ஆகவே சொந்தக்காரன் ஒரு ஆள் இருக்கிறாரு, நாம எல்லாம் வேலைக்காரங்க. இதை புரிஞ்சு கொள்ளாட்டிக்கு நாம எதுவும் செய்யல, விளங்குறதா இல்லையா? அடுத்த என்ன ஒரு ரகசியம் சொல்றேன், சபைகளுக்கு பரிசுத்தவான்களை கொண்டு இல்லை ஆண்டவர். பரிசுத்தவான்கள் ஆட்கப்படுகிற இடம்தான் சபை, பாவிகள் வருகிற இடம்தான் சபை என்பதை நீ மறந்துடாத. ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போறாங்க, பரிசுத்தவானும் இருந்தான் பாவியும் இருந்தான், அங்க நடந்த டிராமா அது டிராமா தான் இல்லையா? பாவி பரிசுத்தவானாகிறதும் பரிசுத்தவான். இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் பாவியாக மாறுகிறார்கள் சொல்லி எனக்கு தெரியாது. அதே நேரத்தில் எத்தனை பாவிகள் பரிசுத்தவான்களாக மாறுகிறார்கள் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று என்ன தெரியுமா, எது என்னவா இருந்தாலும் தேவனின் கையிலே விசாரிப்பார், தேவனின் கையிலே விசாரிப்பார். அது நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, போதகர் ஆகாதிரிங்கள் சொல்லி வேதத்தில் இருக்குது. அது அடுத்த பிரச்சனை பாருங்க, வழங்குறதா? போதகர் ஆகாதிரிங்க, அநேகம் உங்கள்கிட்ட கேட்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்ல. ஆகையினாலே நான் சொல்றேன், என்ன காரியமாக இருந்தாலும் அநேகர் நன்மையை கருதி சில காரியங்கள், நீ நன்மையை கருதுவதற்காக வேண்டி புளியான வழிகளை நோக்க கூடாது, புளியான வழிகளை நோக்க கூடாது. அது வேதத்துல எங்கேயும் அனுமதி கிடையாது. நான் இப்படி பேசிட்டு இருந்தேன்னு இருக்கலையே நின்றுட்டு இருப்பேன். என்னுடைய சம்பவம் எனக்கு ரொம்ப ரொம்ப இருதயத்தில் இருக்கப்படினால நான் அதை பேசிட்டு சீக்கிரத்திலே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். ஆகையினாலே இயேசுவை கவனித்து பாருங்கள். இல்ல இயேசுவையே கவனித்து பாருங்கள். ஐயா தலை என்ன 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 தலையங்கம் வெப்சைட் உங்களுக்கு எல்லாம் வெப்சைட் தெரியுமா? நம்ம சேச்சிக்கு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுக்குள்ள போங்க, போய் என்ன நடக்குது எப்படி இருக்குது அதெல்லாம் நல்லா பாருங்க. உங்களுக்கே அது எங்க இருக்குன்னு சொல்லி தெரியாத மாதிரி முழுச்சுறீங்க இல்லையா? உங்க வீட்டுல இருக்கிற கலண்டர்ல கீழே எழுதி இருக்குது, தெரியாட்டிக்கு அது டக்கு டக்கு நடிங்க. இதுலயாவது கம்ப்யூட்டர் பழகுங்க, இதுலயாவது கொஞ்சம் கம்ப்யூட்டர் பழகுங்க பாருங்க. இல்ல டக்கு டக்கு நடிங்க, அது டக்குன்னு வந்து விழும் பாருங்க. இந்த சேச்சிக்கு அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த பூமரத்தோட வந்து இதே சேச்சி தான் அதுல வந்துடும் பாருங்க. அந்த பாருங்க என்ன இருக்குது எப்படி இருக்குது நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு சொல்லி நல்லா பாருங்க. இங்க இதெல்லாம் இருக்கு அவங்களோட முதல்ல அதுக்கு போய் இல்லையா? இதெல்லாம் அவங்களோட பைபிளுக்குள்ள இருக்குதா? இருக்குதா? இதுல அந்த கீழே இந்த அட்ரஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் பிள்ளைகளுக்கு வேண்டி கொடுக்காதீங்க, முதல்ல உங்களுக்கு வேண்டியதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதை வாண்டிட்டு நான் அருமையாக இருக்கும் பாருங்க என்ன இருக்குது. பத்து வருஷத்துக்கு முதல்ல கொடுத்த செய்தியும் விண்டிக்கிறது கேள் நல்லா இருக்குயா, நல்லா இருக்கு. இப்பொழுது நாம் சம்மத்துக்குள்ள இறங்க பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:1 வாசிங்க. யோவான் 8:1 சீக்கிரமா வாசிங்க.
இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே.
இனி நீ என்ன செய்யாத?
பாவம்
செய்யாத. நீ போ, ஆனா இனி நீ என்ன செய்யாத? பாவம் செய்யாத. எனக்கு அதுல பாத்தீங்கன்னா இயேசுவ என்னன்னு பாக்க சொல்லிச்சுன்னா, இயேசுவையே கவனித்து பாருங்க, இயேசு என்ன செய்யறாருன்றத பாருங்க. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பாவத்துல இருந்த ஒரு ஸ்திரிய அந்த காலகட்டத்துல மோசேயின் காலத்துல இன்றைக்கு முஸ்லீம் தேசங்கள்ல இப்படிப்பட்டவர்களுக்கு கல்லெறிந்து கொல்லுவார்கள். இன்றைக்கு இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்குது, ஈராக்ல இருக்குது, ஈரான்ல இருக்குது, சில வேலைகள்ல பேப்பர்ல இங்க வரும் பாருங்க, கல்லிருந்து கொல்லப்பட்டார்கள். சரியா? இது பழையாட்டு காலத்துல, இது இன்றைக்கு தான் நடக்கு. இது வந்து சரித்திர பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட காரியங்கள். என்ன, இப்படிப்பட்டவர்களை மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? கல்லறிந்து கொல்ல வேண்டும். சரியான பதில். ஏன் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? கல்லறிந்து கொல்ல வேண்டும். சரியான பதில். இயேசு பேசாம இருந்தார். இயேசு என்ன செய்துட்டு இருந்தாரு? பேசாம இருந்தார். நாங்க அநேக காரியங்களில் இயேசுவை போல பேசாம இருக்க கத்துக்கல. உங்களை விட்டா ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி திமிரக்கூடாது. விளங்கிச்சுதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி திமிரக்கூடாது. விளங்கிச்சா? இப்படி திமிரர்களுக்கு பவுல் எங்க சாமுவேல் பவுனுடைய காரியத்தில் ரெண்டுதம் பண்ணினார்கள் சொல்லி இருக்குது. ஆறு சாமுவேல் வந்து சவுளை குறிச்சு சொல்ற, சவுல் நீ ரெண்டுதம் பண்ணுகிறாய். அவன் பேசுற தொடங்குறான். ஏன் சாமுவேல் சொல்ல சவுல் ஒன்று சொல்றான், அதுக்கு சாமுவேல் என்ன சொல்றான், நீங்க ரெண்டுதம் பண்றீங்கப்பா. இங்க என்ன சொல்ற, இயேசு இருக்காது, சும்மா இருக்க ஒரு ஆளு இல்லையா?
இயேசு சும்மா இருக்க விட்டு ஒரு கூட்டம் வந்து நீங்க பாரு, நாங்கள் பாவத்துல பிடிச்சிருக்கிறோம், பாவத்துல பிடிச்சிருக்கிறோம், பாவத்து சரியான சரி காரியம். அப்ப மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவே என்ன சொல்லுது? கல்லறிஞ்சு கொள்ளணும், கல்லறிஞ்சு கொள்ளணும், கல்லறிஞ்சு கொள்ளணும். அதை விட்டா வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. பாருங்க, அவன் சொல்றதுல எந்ததும் கொஞ்சமும் மாட்டுங்க. நல்ல சத்தியம் தெரிஞ்ச மனுஷர்கள் இல்லையா வந்தவர்கள், நியாயப்பிரமாணத்தை அறிந்த மனிதர்கள் இல்லையா வந்தவர்கள், என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன கல்லறிந்து கொள்ளணும் சொன்ன? திரும்ப 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 இயேசுவை போட்டு தொந்தரவு படுத்த இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? அந்த வசனத்துல நின்று அதை வாசி.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி.
எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இப்ப பாருங்க, பாவம் இல்லாதவன் முதல் கை எறியலாம். யார் 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 கல்லறிய போறீங்க முதலாவதா? இயேசு கேட்கிறார், பாவம் இல்லாதவன் கல்லறியலாம், பாவம் இல்லாத நீ பேசலாம், பாவம் இல்லாத நீ விவரிக்கலாம், பாவம் இல்லாத நீ நியாயம் தீர்க்கலாம். யார் என்று சொல்லி இயேசு கேட்டார். நல்லா இருக்கு இல்லையா டிராமா? நல்லா இருக்கு இல்லையா? இயேசு சும்மா இருந்தாலும் விடுவான் இல்லாம என்ன கேட்கிறாங்க? பாவம் இல்லாத நீ என்னில் பாவம் இல்லை என்று சொல்வேனே, ஆனால் என்னை நான் வஞ்சிக்கிற மனுஷனாக இருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறோமே ஒழிய பரிசுத்தமாகி முடிஞ்சது கிடையாது. விளங்கிச்சுதான்? இதை புரியாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் பாருங்க. நீ பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறாய், உண்மையை விட உண்மை. ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட பாவம் செய்தால் கல்லறிந்து கொள்ளுவார்கள், புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட காரியத்தில் நீ சிந்தனையில் கொண்டால் பாவம் ஆகிவிடும். எது ஈஸி தெரியுமா? எனக்கு பழைய ஏற்பாடு பரவாயில்ல போற இருக்கு, புதிய ஏற்பாட்டில் சிந்திச்சாலே சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? என்னால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது ஏறி போய் வருது இல்லையா, தண்ட பாட்டுக்கு உலாவி வருது இல்லையா, இல்லையா? ஐயா நீ சொன்னதெல்லாம் சரி, அந்த பெண் பாவம் செய்திருக்கிறார், அந்த பெண் அநியாயம் செய்திருக்கிறார், அந்த பெண் அக்கிரமம் செய்திருக்கிறார், ஆனால் உன்னில் பாவம் இல்லை என்று சொன்னார், நீ முதல்ல கல்லறி. உன்னில பாவம் இல்லை என்று சொன்னா நீ பேசு, தைரியமாய் பேசு, நான் உனக்கு பக்கத்தில் நிக்கிறேன். நீ தைரியமாய் பேச ஐயா. ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவராது அதிலே பார்த்து விவரிச்சு ஏதாவது யோசிச்சு பதில் சொல்ல, அந்த ஆளு கீழே இருந்து ஏதோ கிரீ கொண்டே இருக்கிறார். என்ன நடந்தது தெரியுமா? பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும், பெரியோர்ல இருந்து சிறியோர் வரைக்கும் என்ன தெரியுமா செய்தாங்க? உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட சிந்தி. சரியா? சரியா சொல்றது சரிதானே? நான் சொல்றது சரிதானே? நான் பேசுறது சரியா? கொஞ்சம் சரியா சொல்லுங்க. ஐயா நீ நியாயம் விசாரி, நீ பதில் சொல்ல, நீ காரியத்தை எடுத்து. ஆனால் உன்னில் பாவம் இல்லை என்று சொன்னார். முதல் முதல் கல்லை நீ எறி. அடுத்தது என்ன தெரியுமா ஆச்சரியம்? அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு கல்லறியக்கூடிய ஒரே ஒரு நபர் பேசாம இருக்கிறார். தகுதி உள்ளால் பேசாம இருக்குது, ஆச்சரியம் இல்லையா? தகுதி உள்ள மனுஷன், அந்த மனுஷனை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மனுஷன், அது இயேசு. அவர் என்ன செய்கிறார்? பேசாம இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை இருக்க வைத்து விட்டு உலட்டாதீங்க, உளறாதீங்க, கண்டதையும் கதைச்சு உங்க வாயை கெடுக்காதீங்க, கண்டதையும் பேசி உன் வாயை கெடுக்காத. இயேசு இருக்கிறார், இயேசு மாத்திரம்தான் அந்த இடத்துல நியாயம் விசாரிக்க முடியும். நான் உனக்கு ஒரு சொல்லவா, ஒருவேளை நீங்க கதைக்கிற அந்த காரியத்தில் நியாய பக்கம் இருந்தாலும் கூட பேசாம, நான் சொல்றது சரிதானே? இயேசுவையே கவனித்து பாருங்க, முழிச்சாதீங்க. இயேசுவையே கவனித்து பாருங்க என்ன சொல்றாரு. இயேசு என்னது, அவரால் நியாயம் தீர்க்க முடியும், அவரால் மோசே நியாய பிரமாணத்தின் அடிப்படையில நியாயம் சொல்ல முடியும். ஆனா பேசாம இருக்குதால் பாருங்க ஐயா, பேசாம இருங்க. ஒருவேளை நீ நியாயத்தின் பக்கம் இருக்கலாம், நீ சொல்றதெல்லாம் சரியாக இருக்கலாம், என்னதான் சொன்னால் பேசாம இருய்யா, பேசாம இரு. வந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா அவன் செய்தாங்க, ஒவ்வொருத்தர் இப்ப என்ன தெரியுமா நடந்திருக்கு, வந்த அவ்வளவு பேருக்கும் கல்லறிஞ்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே, வந்த அவ்வளவு பேருக்கும் இயேசு கல்லறிஞ்சிருக்கு. நான் சொன்னது சரிதானே, வந்த அவ்வளவு பேருக்கும் என்ன செய்திருக்கணும், கல்லறிஞ்சு. ஏன், அவருடைய இருதயத்திலே குட்டப்பட்டவர்களா, அவருடைய இருதயத்திலே சஞ்சரப்பட்டவர்களா, அவருடைய இருதயத்திலே காயப்பட்டவர்களா, அவருடைய இருதயத்திலே துக்கப்படுத்தப்பட்டவர்களா. ஒவ்வொருத்தராக ஐயா, சிறு பிள்ளை வரைக்கும், அந்த சிறு பிள்ளை வரைக்கும் தேவன் சொன்ன வார்த்தை கிரியை செய்திருக்கு பாருங்க. இயேசு வேகும் வார்த்தையாய் நாய் தோறும் வாழ்கிறேன், உந்தன் அன்பு வார்த்தைகள் எந்த ஜீவனே. சிறுபிள்ளை வரைக்கும், சிறுபிள்ளை வரைக்கும் தேவனுடைய, இன்றைக்கு பெரியாக்களுக்கு வார்த்தை கிரிய செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கு, கேட்கறதுக்கு காதுள்ளவன் கேட்கலாம், கேட்கிறவன் கவனித்து கேட்கிறான். நான் இதுக்கு முதல்ல ஒரு 5 வருஷத்துக்கு முதல்ல ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்கேன். கொடுக்கிற பொழுது நான் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம், என்ன தெரியுமா, நாம் நன்மையை கருதி பேசுகிற சில செய்திகள் சில பேருக்கு திண்டாட்டமாக இருக்கும் பாரு. அவே தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் நாம் செவி கொடுப்போம் சொல்லிச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் பாரு, நம்முடைய வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். ஆகையினால இயேசு சொன்ன, யாரு வா முதல்ல கல்லறி. இயேசு, இயேசு மாத்திரம் தான் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னார், இங்க பாரி ஸ்திரியே நானும் உனக்கு கல்லறியில். அந்த வசனத்தை வாசிங்க.
அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை யாக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார்.
ஐயா, நியாயம் தீர்க்கக்கூடிய அவரே நியாயம் தீர்க்காம போனா நீ என்னத்தை கற்றுக்கொள்ளுகிறாய் இந்த நாட்கள்ல? நியாயம் தீர்க்க முடியும், இயேசுவால நியாயம் சொல்ல முடியும், இயேசுவால அந்த மனுஷியை கல்லறியுங்கள் என்று சொல்லி நியாயம் சொல்ல முடியும். அவரே செய்யாம இருக்க, அவரே பேசாம இருக்க, நீ ஏன் துடிக்கிறாய்? நீ யாரை கற்றுக்கொள்ளுகிறாய்? நீ யாரை கற்றுக்கொள்ளுகிறாய்? நீ யாரை பின்தொடர்கிறாய்? நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? நீ யாரை பின்பற்றி கொண்டு திரிகிறாய்? இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த ஊழியக்காரன், இந்த ஊழியக்காரன், அங்கே இங்க இங்க பாரு, நிறுத்து, முதல்ல இயேசுவை பின்தொடரு, அதுக்கு பிறகு ஊழியக்காரனை பின்தொடரு, முதல்ல இயேசுவை கவனி, அதுக்கு பிறகு அங்கு, முதல்ல இயேசுவை பார். ஆகையினால கிறிஸ்து என்ன தெரியுமா சார், அவர் பொறுமையாக இருந்தார், நியாயம் செய்யக்கூடிய அந்த அதிகாரம் அவர் எப்படியாவது இந்த மனுஷி இயேசுவை சந்திக்கணும், எப்படியாவது இந்த மனுஷி இந்த பாவத்தில் இந்த கிறிஸ்து பக்கம் வந்துடும், எப்படியாவது இந்த மனுஷி இந்த மனுஷன் ஆண்டவரை ஆராதிக்கணும் என்று சொல்லி நாம் அந்த பக்கத்துக்கு வருகிறது நமக்கு நல்லதாகும். மாற்கு 18வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மாற்கு 18வது அதிகாரம் பதினாறா, சோரிங்க,
சரி திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 26வது அதிகாரம், மத்தேயு 26வது அதிகாரம் நாற்பத்தி ஆறுல இருந்து வாசிங்க. மத்தேயு 26:46 இருந்து.
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் சிந்தாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீடர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய ஜூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டியங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான், எவனை முத்தம் செய்வோனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரவி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி,
இங்க பாத்தீங்கன்னா அடுத்த காரியம் என்ன தெரியுமா? இயேசுவையே கவனித்து பாருங்க. யூதாஸ் யாரு தெரியுமா? யூதாஸ் யாருங்க? யூதாஸ் யாரு? 12 பேர்ல முக்கியமான ஒருத்தன், 12 அப்போஸ்தலர்ல முக்கியமான ஒரு மனுஷன். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? அந்த மனுஷன் பின்வாங்கி போயிட்டான்னு வையுங்க, அந்த மனுஷன் பாவம் செய்துட்டான்னு வையுங்க, அந்த மனுஷன் அநியாயம் செய்துட்டான்னு வையுங்க, என்னெல்லாம் நீங்க சொல்ல போறீங்களோ அந்த மனுஷன் அதை செய்தான்னு வையுங்க, களவெடுத்தானா வையுங்க, கொலை செய்தானா வையுங்க, என்ன கொள்ளையடிச்சானா வையுங்க, என்னவா இருந்தாலும் வையுங்க, இயேசுவை பிடிக்க வந்த பொழுது என்ன வார்த்தை தெரியுமா சொன்னார்? அதை வாசிங்க. அந்த பகுதி மாத்திரம் மத்தேயு 26 பின்பகுதியை வாசிங்க. சரி வாசிங்க, தொடர்ந்து அந்த வசனத்தை முழுத்திலும் வாசிங்க.
அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாந்தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீடர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேளை வந்தது, என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து
விட்டான்,
போவோம் என்றார். அவர் இப்படி பேசுகையில் பன்னிருவரில் ஒருவனாகிய ஜூதாஸ் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டியங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான், எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை, இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
அந்த வசனத்தை திருப்பி வாசி.
இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
எனக்கு அநியாயம் செய்ய வருகிற ஒரு மனுஷனை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு?
சிநேகிதனே,
எனக்கு அக்கிரமம் செய்ய வர, என் வாழ்க்கையை அழிக்க, என் குடும்பத்தை அழிக்க, எனக்கு எதிராக பேச, எனக்கு எதிராக எல்லாம், அப்படி ஒரு மனுஷன் வர இயேசு என்ன செய்தார்? உங்கள் எதிராளிகளை கடைசியாக எப்ப இப்படி கூப்பிட்டீங்க? இத்தனை கடந்த காலகட்டத்தில் நீங்க அரண்ட அறுத்தாக்கல, எப்படி நீங்க இப்படி கூப்பிட்டீங்களா? இயேசு என்ன சொன்னா? சிநேகிதனே. யாரு? இயேசுவை காட்டி கொடுத்து இவ்வளவு பாடுகள், சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி முன்முடி சாந்தி கன்னத்திலே அறையப்பட்டு உடுப்புகளை கிழித்து எல்லாம் செய்யறதுக்கு அடிப்படை காரணம் யார் தெரியுமா? யூதாஸ். ஏன் தெரியுமா? அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். உன்னை காட்டி கொடுக்கிறவர்களை பார்த்து சிநேகிதனே என்று சொல்லி சொல்லு, கிறிஸ்துவை நீ பின்பற்றுகிறாய் என்று சொல்லி அர்த்தம். சரித்தானே நான் சொல்றேன். உனக்கு இந்த பாருங்க, இந்த செய்தி சரியான கஷ்டம், கஷ்டமான செய்தி பாருங்க. சத்ருவை சிநேகிதன் எப்படி சிநேகிக்கிறது? எனக்கு அநியாயம் செய்கிறவனை சிநேகிதன் எப்படி சிநேகிக்கிறது? அவனை ஆசீர்வதிங்கன்னு சொன்னா எப்படி? அது நம்ம வாழ்க்கையில இருந்ததே இல்லையே, அது எப்படி செய்கிறது? இயேசு சொன்னா சிநேகிதனே. அடுத்த ரபி, அடுத்தது என்ன? ஜூதா கரியோத்து என்ன சொல்லிட்டு வந்தார் தெரியுமா? ரபி, நீர் வாழ்க. அவன் வாழ்த்தினா, ரவி நீர் வாழ்க,
சிநேகிதனே என்று என்ன செய்தா தெரியுமா? கட்டி அணைத்தா. நீ உனக்கு எதிராய் பேசுகிறவனே எப்படி அணைகிறாய்? உன்னை குறிச்சு ஏதாவது வளர்றவனை குறிச்சு இப்படி நீ அணுகிறாயா? இல்லைச்சுன்னா நியாயம் விசாரிச்சு அதுக்குரியதெல்லாம் கதைச்சு அது என்னும் புட்டு புட்டு வச்சு அது என்னும் மூடி அது என்னும் பத்த வச்சு இதெல்லாம் தேவையா? நீ யாரை பின்பற்றுகிறாய்? ஐயா நான் திரும்பவும் சொல்றேன், உன் சக சகோதரனை குறித்து நல்ல நன்மையாக பேசுகிற ஒருவன் தான் கிறிஸ்தவன். நீ உனக்குள்ள ஒருவனை குறித்து நீ தவறாக பேசுங்கன்னு சொல்லிச்சுனா ஐயா நிறுத்து, நீ கிறிஸ்தவனே கிடையாது. ஏன்னா வேதத்தில் அது கேதாரமான அத்தாட்சியான வார்த்தைகள் இருக்கிறது. நன்மையை பேச கற்றுக்கொள்ள. யூதாஸ் என்ன செய்தான் கேட்ட இயேசு என்ன தெரியும்? நண்பா வா, என்னத்தையும் காட்டி கொடுக்க வந்த ஒரு மனுஷன், கொலை செய்ய போறாங்க இயேசுவுக்கு அநியாயம் செய்கிற ஒரு மனுஷன், அவனை பார்த்து நண்பா வா நண்பா வா. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம்? அப்படிப்பட்ட துரோகம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில யாரும் செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு துரோகம் நம்முடைய வாழ்க்கையில யாரும் செய்தது கிடையாது. சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம படுகிற பாடு, சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம உலட்டுற உலட்டல், சின்ன சின்ன காரியங்களுக்கு அப்பப்போ நாம் கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை தெளிவாக காண்பிக்கிறீர்களே. நீ தேவனுடைய மனுஷன் சொல்லினால் எல்லா நிலைமைகளையும் தேவனுடைய மனுஷன் தான். சபையில மாற்றம் கிடையாது. ரோட்ல, வீட்டுல, சொந்தத்துல, பந்தத்துல, எல்லா இடத்துல நீ யார்? தேவனுடைய மனுஷன். நீ தேவனுடைய மனுஷனாக இருக்க கற்றுக்கொள். இயேசு என்ன செய்தா தெரியுமா? நண்பா கட்டி அணைத்தா. இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறது இல்லை. நீ கிறிஸ்தவன் தெரியாது, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்க, அவ்வளவுதான். இதெல்லாம் சோடிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சின்ன காரியத்துக்கு நாம கதைக்க மாட்டோம், நாங்க பேச மாட்டோம், நாங்க டெலிபோன் பண்ண மாட்டோம், வியாக்கியானம் பண்றது இதெல்லாம் வேதத்துல இடமே கிடையாது. நீ இப்படி செய்தா நீ தேவ பிள்ளை இல்லை என்பதற்கு வேதத்துல ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. திரும்ப வாசி. அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை நீ விசுவாசியாக இருந்தால், விசுவாசியாக இருந்து செய்தால், தயவு செய்து திரும்ப சுவிசேஷங்களை வாசிக்க தொடங்கி. அது அது இல்ல வாழ்க்கை, அது இல்ல கிறிஸ்துவை கவனி. அவர் செய்தது இருக்கட்டுக்கும், இவர் செய்தது இருக்கட்டுக்கும், அவர் சொன்னது இருக்கட்டுக்கும், இயேசுவை கவனி, இயேசுவையே கவனி. இயேசு ஜென்ம துரோகி அவன், இயேசுவின் வாழ்க்கை அழிக்க வந்த துரோகி அவன். நண்பா சிநேகிதனே முத்தத்தினாலியா இயேசு என்னை காட்டி உனக்கு அநியாயம் செய்கிறவனுக்கு நல்லாய் கைகொடு, உன்னை குறித்து பேசுகிறவனுக்கு நல்லாய் கைகொடு, அவனை ஆசீர்வதி, அவன் அன்பின் முத்தம் செய், அவனை அணைத்துக்கொள். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் தேவனுடைய பிள்ளை. மற்றது எது செய்தாலும் உனக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, கிடையவே கிடையாது இல்லையா? ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலுயா. அது எனக்கு இந்த அதிகாரம் எங்கன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை ஒன்று சொன்னார். உபமி ஒன்று சொன்னார், ஒருத்தன் வந்து ஆண்டவரத்தில் கடன் கேட்டிருந்தான், கடன் பெற்றிருந்தான். அந்த கடனாளி இன்னும் யாராவது மாற்றில தான் இருக்கு, எனக்கு தெரியும், யாரை எடுத்தீங்கன்னா தயவு செய்து எனக்கு அந்த அதிகாரத்தை தந்தீங்கன்னு நல்லா இருக்கு. அந்த ஆள் என்ன செய்தான் தெரியுமா? இன்னும் ஒருத்தனுக்கு கடன் கொடுத்திருந்தான். சரியா? நான் சொல்றது சரியா? பவுலிங்க வா, நீங்க வா, நீங்க ஒன்றுமே கதைக்கணும்னா நானே டிராமா முடிக்கணும். வாங்க, நீங்க இதுல ஏறி நில்லுங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அந்த அதிகாரம் எடுத்துட்டீங்களா? இருந்தா வாசிங்களேடா. தேவனிடத்திலே பவுல் கடன் வண்டி இருக்கிறார். சரியா? நான் சொல்றது வடிவா, நான் சொல்றதை கவனிச்சுக்கலீங்க. பவுலிடத்திலே தம்பி கடன் வண்டி இருக்கிறான். சரியா? நான் சொல்றது இங்க பாருங்க, நடக்க சொல்ற டிராமா மாத்திரம் நீங்க பாருங்க. மாற்று சுஜத்துலாம் இருக்குதுன்னு தெரியும், அதை பாருங்க. பவுல்ட்ட வந்து தேவன் கேட்கிறான், இந்த வாரியா உன்னுடைய கடனை அட, உன் குடும்பத்தை என்ன செய்யறியோ, ஏது செய்யறியோ, என்ன செய்யறியோ, இந்த கடனை அட. யாருட்டு கேட்கிறான்? தேவனிடத்தில் சொல்றார், தேவனிடத்தில் கடனை அடைய பவுல், கடனை அடைய பவுல் சொல்றான், ஆண்டவரே ஆண்டவரே இடத்துல வசதி இல்லப்பா, என்னால முடியல ஆண்டவரே, வடிவா கவனி, என்னால முடியல ஆண்டவரே, என்னால இந்த காரியத்தை அடைக்க முடியல ஆண்டவரே, என் குடும்பம் என் பிள்ளைகள் என்னால முடியலப்பா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சரி பரவாயில்ல, நீ இந்த கடனை அடைக்க வேணாப்பா, நீ இந்த கடனை அடைக்க வேணாம், விட்டுடு, நீ இதை அடைக்க வேணாம்னு சொன்ன பவுலுக்கு சந்தோஷமோ சந்தோஷம், கம்பீர சந்தோஷம் பாருங்க. பவுல் போறான், எங்க வீட்டை போறான், ஏன் உன் குடும்பத்தை சொல்லி தேவனை ஆராதிக்க ஆண்டவர் என் கடனை எல்லாம் மன்னித்தா. போய்கொண்டு இருக்கல பவுனத்துல கடன் வேண்ட கடன்காரன் வர்றான், ஓடி 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 வர்றான், ஐயா கடனை எப்படியாவது சீக்கிரம் நான் கொடுத்துறேன், ஐயா நான் எப்படியாவது வார மாசம் இதை செய்துறேன் சொல்லி புலம்புகிற அந்த மனுஷனுக்கு பவுல் என்ன தெரியுமா சொன்னா, சீக்கிரத்துல இந்த கடனை ஒப்பட, ஒப்படைக்கு வரைக்கும் நான் ஜெயில போடுறேன்னு சொல்லி அவனை தூக்கி ஜெயில போட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை யாரு ஆண்டவர் சொன்னாரு, உமையாள் விளங்குறதா, விளங்குதா, ஆண்டவரிடத்துல கடன் வந்தது பவுல், பவுலிடத்துல கடன் வந்தது தம்பி, என்ன நடந்தது தெரியுமா, என்ன நடந்தது தெரியுமா, ஆண்டவர் பவுலுடைய கடனை மன்னித்தா. பவுலுக்கோ பவுலிடத்துல வேண்டின அந்த கடனை மன்னிக்க முடியாமல் போய்விட்டது. இவருக்கு பக்கத்துல ரெண்டு மூணு வேலைக்காரங்க இருந்தாங்க பாருங்க, நல்ல வேலைக்காரர்கள் தேவை. ஓடி போய் என்ன செய்தாங்க, ஆண்டவரிடத்துல சொல்லிட்டாங்க, ஆண்டவரே நீர் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனுஷனுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து அவனுடைய கடன் எல்லாம் அடைத்திருக்க, இந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா, அவனிடத்தில் கடன் வேணும்னு தூக்கி ஜெயில போட்டுட்டான் ஆண்டவரே என்று சொன்ன உடனே ஆண்டவருக்கு வந்ததையா கோபம், ஆண்டவருக்கு வந்ததையா கோபம், ஆண்டவருக்கு வந்ததையா கூப்பிடு பவுலை, கூப்பிடு பவுலை. ஓகே இவ்வளவு இருக்கு, நீங்க இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, நாங்க கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக என்னுடைய பாவத்திற்காய், என்னுடைய அக்கிரமத்திற்காய், என்னுடைய அநியாயத்தை, நான் வாழ்க்கைகளை கெடுத்து சின்னாபின்னம் ஆக்கின அந்த காரியம் எல்லாவற்றையும் தேவன் எனக்கு என்ன செய்தார், மன்னித்தாருங்க, மன்னித்தாருங்க, மன்னித்தாருங்க. ஆனா எனக்கோ, ஆனா எனக்கோ யோசப்பையா செய்த ஒரு சிறு புளியை மன்னிக்க முடியாமல் போகிறது. விளங்குறதா நான் சொன்னது என்னன்னு சொல்லி, நான் சொன்னது என்னன்னு சொல்லி விளங்குறேன். இயேசுவைய கவனிச்சப்பா, அக்கம் பக்கம் பார்க்காதீங்க, அவன் கதையை கேட்காதீங்க, அங்கிங்க உளறாதீங்க, அவனை கேட்காதீங்க, ஐயா நீ கிறிஸ்துவை போல வாழ கற்றுக்கொள், வாழ கற்றுக்கொள் ஐயா, வாழ கற்றுக்கொள், வாழ கற்றுக்கள். தேவனுன் கடனை எல்லாம் மன்னித்தாரே, உனக்கு என்ன மற்றவனுடைய பிரச்சனையை மன்னித்தது, என்ன என்ன, கிறிஸ்துவை போல வாழுங்க, கிறிஸ்துவையே கவனித்து பாருங்க. உங்களுக்கு தெரியுமா சங்கீதம் 15 என்ன சொல்லுகிறதுன்னு சொல்லி, தெரியுமா சங்கீதம் 15 என்ன சொல்லு, எல்லாருக்கும் தெரியும், வாசிக்கத்தான் தெரியும், செயல்படுத்த தெரியாது. சங்கீதம் 15 அதிகாரம் வாசிங்க,
கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே, அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவனையோ கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான்.
தயவு செய்து இந்த அதிகாரத்தை ஞாயிறு தோறும் காலமும் வாசிங்க, தயவு செய்து வாசிங்க, வேணும்னா உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு நாளும் கைதாரன், தயவு செய்து வாசிங்க இந்த அதிகாரத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தாவே யார் உம்முடைய பர்வதத்தில் வாசம் பண்ண, யா நீ வாசம் பண்ண முடியுமா, நீ சொல்றத நிப்பாட்டு, வாசம் பண்ண உன் இருதயத்துக்கு நல்லாக தெரியும், உன் நெஞ்ச உனக்கு, உங்களுக்கு தெரியுமா அவர் போதர் சொன்னார், இந்த எனக்கு எதிராளி, முதல் எதிராளி யாருன்னு சொல்லி, உங்களுக்கு முதல் எதிராளி யாரு சொல்லுங்க, வடிவா சொல்லுங்க, எனக்கு முதல் எதிராளி யார் தெரியுமா, மனச்சாட்சி, உன் மனச்சாட்சி உன்னை குற்றப்படுத்தலன்னு நீ தேவனுடைய சமூகத்தில் தைரியமா நில்லு, ஆனா உன் மனச்சாட்சி விறுவிறுக்குதுன்னு சொன்னா, ஐயா இந்த சங்கீதத்தை வாசி,
திரும்ப திரும்ப வாசி, திரும்ப திரும்ப வாசி. ஒரு சபையை கட்டுவதிலே எந்தவித பிரயோசனமும் கிடையாது, ஒரு சபையை நடத்துவதிலே ஒரு பிரயோசனமும் கிடையாது. அந்த சபை பரலோகத்திலே வந்து நிக்கணும் பாருங்க, அதுதான் சி, அதுதான் நோக்கம், அதுதான் ஓட்டத்தின் இறுதித்தம். வழங்குறதா, வழங்குறதா? ஆகினாலே கத்தாவே சமம். யார் ஆண்டவர், யார் ஆண்டவர், யார் ஆண்டவர்? உங்களுக்கு தெரியுமா, வாசிங்க லூக்கா 23:34 சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 23:34
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கு டிச்சு விட்டு போட்டார்கள்.
இயேசுவையே கவனித்து பாருங்க, அங்கிங்க பாக்காதீங்க, இயேசுவையே கவனித்து பாருங்க. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு என்னங்க சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க ஆண்டவர். ஐயா சும்மா தான் கேக்குறேன், உங்களுக்கு தெரியுமா ஆண்டவருக்கு என்னெல்லாம் நடந்தது இந்த சிச்சுவேஷன்ல? ஆண்டவர் இப்ப இருந்து கொண்டு இருக்கிற நிலைமை என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிற நிலைமை என்னன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு கடந்த இரவரவாக பகல் பகலாக நடந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள், சபிக்கப்பட்ட நிலைமை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை உனக்கும் வாழ்க்கையை குறித்து சும்மா அர்த்தம் பேசிட்டா அதை நியாயத்தை கொண்டு வா, அதை குறித்து பேசணும், அது சரியா, அது பிழையா, மன்னிக்க மாட்டேன், கை கொடுக்க மாட்டேன், பேச மாட்டேன், போக மாட்டேன், வரமாட்டேன், நீ கிறிஸ்தவனே கிடையாது, சும்மா இல்லையா? என்ன சொன்னார்? மன்னிங்க. பிதாவுக்கே விஷயம், பிதாவே ஒரு சின்ன சொன்னார், கண்ண மூடிட்டார், இதை பார்க்க முடியாது. அண்ணோரா இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு? பிதாவுக்கே பார்க்க முடியாத நிலைமை. இயேசு என்ன சொல்லுகிறார் சிலிருந்து? இவங்களை மன்னிங்க ஆண்டவர், இவங்களை மன்னிங்க ஆண்டவர், இவங்களை மன்னிங்க ஆண்டவர். ஐயா நீ கடைசியாக மனப்பூர்வமாக மன்னித்த ஒரு நிலைமை எனக்கு சொல்லு. உனக்கு தேவைப்பட்ட ஆக்களை குறிச்சு நான் சொல்றது இல்லை, உனக்கு தேவையில்லாத ஒரு ஆளை பார்த்து உன்னை நான் மன்னிக்கிறேன், பயப்படாத. இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறது தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு மனுஷனை விசாரிக்கலாம், நியாயம் விசாரிக்கலாம், நீதி விசாரிக்கலாம், எல்லாத்தையும் விசாரி, அதோட அந்த மனுஷன் அந்த காரியத்திலிருந்து எழும்புறதுக்கு ஒரு உதவியை நீ செய், அதெல்லாம் செய்யறது இல்ல. விசாரிக்க மாத்திரம் தான் தெரியும், அறுக்க மாத்திரம் தான் தெரியும், புலம்ப மாத்திரம் தான் தெரியும், கொட்ட மாத்திரம் தான் தெரியும், வேற ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் நீங்க பாத்தீங்க அநேக தடவை இல்லை, ஆண்டவரத்துல சுகமளிக்க வருத்தம் வியாதி அது ஆண்டவர் செஞ்சவா உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், ஆனா சுகத்தை பெற்றுக்கொள். அவனுடைய தேவை என்ன? சுகம். இன்னைக்கு அவனுடைய தேவைகளை விசாரிப்பதற்கு வருவதும் இல்ல, அவங்க செய்த பிழைகளை விசாரிப்பதற்கு ஏறாது. ஆண்டவர் பிழைகளையும் விசாரித்தார், அதுக்குரிய பதிலை கொடுத்தார், அவர்களுக்கு தேவையானதையும் அளித்தார். இது கிறிஸ்தவம், இதை கற்றுக்கொள். இலங்கையில் இருக்கிற ஏழைகளுக்கு ஆண்டு மனதுருகிறதுல பிரயோசனம் கிடையாது. ஆண்டவர் மனதுருகினார், தேவைகளையும் சந்தித்தார். இயேசுவை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி. ஒரு ஆள் இருக்கிறார் இந்த கிழமை, ஒரு ஆள் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயா உங்களுடைய சேச்சால நீங்க ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்க, தேசத்தில் இருக்கிற விதவைகளுக்கு உதவி செய்யறீங்க. நினைப்பீங்க கிறிஸ்து என்ன சொல்லுகிறா? இவர்களை மன்னிங்கப்பா, தெரியாம செய்துட்டாங்க, தெரியாமலா செய்தாங்க. யூதாஸ் கரியத்து 30 வெள்ளிக்காசு வெள்ளிக்கு அவனுக்கு என்ன தெரியாமலா இருந்தது? யூதாஸ் கரியத்து முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுக்க தெரியாமலா இருந்தது? ரபி வாழ்க என்று சொல்ல அவன் நித்திரா அவன் இருந்தா பேதர் போவங்க மாதிரி இல்லையே, அவன் தெளிந்த புத்தியோடு தான் இருந்துச்சேதான். ஆனா இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? மன்னிங்க, மன்னிங்காண்டவர். நான் இன்னும் ஒரே ஒரு காரியம், இதுல எனக்கு என்ன இந்த குறிப்புகள்ல எனக்கு என்ன 5 குறிப்பு இருக்கிறது, ஆனா நான் ஒரு குறிப்போட குடிச்சிட்டு முடிச்சிடுறேன். நினைக்கிறேன் டைம் ஓகே. அஞ்சு குரூப் என்ன இருக்கிறது, அஞ்சு குரூப் பாக்குறதுக்கு என்ன இராது, என்ன ஒரே ஒரு குரூப் மாத்திரம் பேசிட்டு நான் முடிச்சிட்டேன். ஒன்று குறந்த 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. ஒன்று குறந்த 9:16 சீக்கிரம் வாசி. ஒன்று குறந்தியர்
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
சரி, ஓகே. லூக்கா 23:43 வாசிங்க. லூக்கா 23:43 சீக்கிரமா வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இயேசுவையே கவனித்து பாருங்க, இயேசுவையே கவனித்து பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது ஒரு காரியத்தை அவர் விடல, என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன். சரிதான், இழந்து போனதை தேடி ரட்சிக்கவே வந்தேன். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்தாலும் அந்த கல்லனை ஆதாயப்படுத்துவதிலேயே அவர் நோக்கம் கொண்டிருந்தார். இன்னைக்கு நன்மை செய்து தீங்க அனுபவிங்க என்ற வார்த்தை வாசிக்கத்தான் பிரயோசனமா இருக்கு. இயேசு வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டினார். என்ன தெரியுமா? சிலுவையில தொங்கிக் கொண்டு இருந்த பொழுதும் அந்த கல்லனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? இன்னைக்கு இன்னைக்கு என்னோடு கூட பறந்துச்சிருப்பேன். இன்னைக்கு எத்தனை கல்லர்கள் போய்விடுகிறார்கள் பரலோகம்? நீ குற்றம் சாட்டுகிற எத்தனை நபர்கள் பரலோகம் போய்விடுகிறார்? நீ ஏன் இன்றைக்கு இங்கே இருந்துட்டு இருக்கிறார்? இன்னைக்கு எத்தனை ஜனங்கள் நீ குற்றவாளி என்று சீக்கிரவர்கள் எல்லாம் பரலோகம் போய்கிட்டு இருக்காங்க. ஆகையினாலே ஆகையினால் இயேசு என்ன தெரியுமா? இன்னைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பா. இன்னைக்கு என்ன இடத்துல இருக்கு தெரியுமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டு ஆண்டவர் அந்த வார்த்தையை சரியா நிறைவேற்றினார் பாருங்க. நான் சொல்றது சரிதான், ஆண்டவர் சரியா நிறைவேற்றினார் பாருங்க. சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்கல், ஆண்டவருக்கு இது சமயம் அல்லையா, இது நேரம் அல்ல. இயேசு ஒரு மனிதனை ஆதாயப்படுத்துவதற்கு சிலுவை நேரம் அல்ல. ஆனா என்ன செய்தார் தெரியுமா? இன்றைக்கு என்னோடு கூட பரதி செய்யிருப்பார். இன்றைக்கு என்னோடு கூட பரதி செய்ய ஐயா, உன்னை உன்னை தீமை தாக்கினாலும் உன்னை தீமை தாக்கினாலும் கடைசி வரைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து கண்ணை எடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் வெரி பிஸி ஆகிற எண்ணத்தில் தெரியுமா, மற்றவங்களுடைய காரியத்தில் நாம பிஸியா இருக்கிறதுனால தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய நற்செய்தியை சொல்லுவதிலே நாம பின்வாங்கிட்டு பாருங்க. நீ அழைக்கப்பட்டது நோக்கம் முன்னுக்கு வசல, நீ எதை விதைக்கிறாய் அதை அறுப்பாய். மற்றவருடைய காரியத்தை குறித்து நீ பேசாதே, அதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். உங்களுக்கு தெரியும் ஏசாய தீர்க்கதரிசி என்ற புத்தகத்தில் ஏசாய சொல்ற, நான் அத மாதிரி அசுத்த உதடுள்ள மனுஷன் தான், அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். திடீரென்று நாளைக்கு இதுவரைக்கும் நீ கன்றாத அபிஷேக வல்லவன் இந்த இடத்துல நாளைக்கு இறங்கி முடிச்சுன்னா, இங்க இருக்கிறவன் அவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் 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 தேவனுக்கு தகுதி இல்லாம இருக்கிறதோ தேவன் அதை காண்பிப்பார், தேவன் அதை பேசுவார். இதுக்கு உன்னை அழைக்கவில்லை, உன்னை அழைத்து நோக்கம் என்ன? சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி சுவிசேஷத்தை சொல்லி அதை விட்டுட்டு, சமயம் வாய்ச்சாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி மற்றவனுடைய காரியத்தை போட்டு ஏன் ஒழுத்தி அடிச்சுட்டு இருக்கிறார்? நான் திரும்பவும் சொல்றேன் கேளுங்க, இந்த சபையில் இருக்க ஒரு ஏதாவது நீங்கள் கூடாம கதைச்சு நினைச்சு நீங்க கிறிஸ்தவன் சான்ஸ் கிடையாது, சான்ஸே கிடையாது. ஹாலலூயா, ஹாலலூயா. அடுத்து இன்னொரு வார்த்தை நான் சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார் பூமிக்கு. பரலோகத்தில் இருந்து தேவன் இறங்கி வந்தார் ஐயா. அவருடைய நிலைமை என்ன தெரியுமா? அந்த நிலைமையை விட்டு அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நாம எந்த நிலைமையை விட்டு இன்றைக்கு இறங்கி வருகிறோம்? தேவராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஓட்டத்துக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு நாம் எந்த நிலைமையிலிருந்து இறங்கி வருகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டார், பூமிக்கு வந்தார். ஏன் தெரியுமா? என் ஜனங்கள், என் ஜனங்கள் இறங்கி வந்தார். இன்றைக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி இத்தனை வருஷம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம்? இயேசுவையே கவனித்து பாருங்கப்பா, இயேசுவையே கவனித்து பாருங்க.
இயேசுவையா கவனித்து பாருங்க, இயேசுவையா கவனித்து பாருங்க. அங்க இங்க பார்த்து உங்க வாழ்க்கை சொதப்பிராதீங்க பாருங்க, அங்க இங்க பார்த்து உங்களுடைய வாழ்க்கை முறிச்சிடாதீங்க பாருங்க. இன்னைக்கு அநேகர் அங்கும் இங்கும் பார்க்கிறபடியினாலே அநேகருடைய ஊழிய அழைப்புகள் சின்ன பின்னமாக்கப்படுகிறது தெரியுமா? அங்கும் இங்கும் காரியங்களை நடத்தி கொண்டு இருக்கிறபடினாலே ஆண்டவர் நினைத்த சில ஊழியங்களை சிலரை கொண்டு செய்ய முடியல பாருங்க. இது உங்களுக்கு புரியுதோ தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியாது. ஆனா நாம கோட்டு விடுகிறோம். அப்போ நான் பவுல் சில நல்ல ஓட்டத்தை முடித்தேன் முடித்தேன் முடித்தேன். உன் ஓட்டத்தை நீ முடிக்கிறியா இல்லைண்டா கவுட்டு கொட்டுறியா? உங்க ஓட்டம் எப்படி இருக்கிறது? என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? விளங்குறதா விளங்குறதா? ஆகையினால் இந்த தேவனுடைய சமூகத்தில் எனக்கு இது பார்க்கறதுக்கு கன காரியம் இருந்தாலும் விட்டுறேன். ஆகையினால் தேவனுடைய சமூகத்தில் நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவையே இயேசுவையே பாருங்க, இயேசுவையே பாருங்க, இயேசுவையே பாருங்க. நீங்க பேசுகிற நபர்களோடு இயேசுவை குறித்து என்ன சம்பாதிக்கிறீர்கள், சம்பாஷணை செய்கிறீர்கள்? ஒன்றுமே இல்லை. ஆனா பக்கத்தில் இருக்கிற ஆளை குறிச்சு அடுத்த ஆளை குறிச்சு சம்பாஷணை அருமையாக இருக்கிறது இல்லையா? அது தகுந்தது அல்ல, அது தேவ பிள்ளைக்கு தகுந்தது அல்ல. நீ இயேசுவை குறித்து எவ்வளவுக்கு பேசுகிறாய் என்று சொல்லியும் மற்றவர்களை குறித்து எவ்வளவுக்கு பேசுகிறாய் என்று சொல்லியும் கல் வச்சு எண்ணு எண்ணு. அதை விட மேலான காரியம் இயேசு மாதிரி பேசாம இரு, அது மேன்மையான. பேசாம அது மேன்மையான, பேசாம அது மேன்மையான. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.